நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
சித்திரை முதலாம் திகதி நம்மில் சிலர் இதனை வருடப்பிறப்பாகவும் புத்தாண்டாகவும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் நமது நேயர்கள் சிலரை தொடர்பு கொண்டு சித்திரை முதலாம் திகதியை எவ்வாறு கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டோம். முதலில் அவர்களின் அறிமுகம்.
வணக்கம், நான் ஆர்த்தி பிரைட், டாவின் நார்தன் டெரிட்டரியிலிருந்து இணைகிறேன்.
மெல்பர்னிலிருந்து ரமேஷ் பாலகிருஷ்ணன்.
வணக்கம், என்னோட பேர் தமிழ்ச்செல்வி முத்துவேல். நான் இங்குள்ள மேற்கு ஆஸ்திரேலியாவில் பெர்த் நகரத்தில் வாழ்ந்துட்டு வரேன்.
வணக்கம், நான் தினகரன் செல்லையா.
இவர்களிடம் சித்திரை முதலாம் திகதியை கொண்டாடுகிறீர்களா, கொண்டாடுகிறீர்கள் என்றால் ஏன் கொண்டாடுகிறீர்கள், எவ்வாறு கொண்டாடுகிறீர்கள், கொண்டாடவில்லை என்றால் ஏன் கொண்டாடவில்லை என்று கேட்டோம்.
சித்திரை தான் எனக்கு புத்தாண்டு அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஆனால் எங்கேருந்து இந்த ஐடியாலஜி எனக்கு வந்ததுன்றத ஒரு சின்ன விளக்கமாக கொடுத்தா உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நாம் சித்திரை திருநாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுற அதே சமயத்தில் இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களில் அவங்கவுங்க மொழி சார்ந்து புத்தாண்டாக கொண்டாடுறாங்க. அஸ்ஸாமில் பிகுவாக இருக்கட்டும், பஞ்சாபில் தொடங்கி மகாராஷ்டிராவில் வந்து குடி பாடுவா, நமக்கு நெருங்கின சொந்தமாக இருக்கிற தெலுங்கு பேசுகிற மக்கள்லாம் உகாதி, மலையாளம் பேசுகிற மக்கள்லாம் விஷுன்னு கொண்டாடுறாங்க. இதனால தான் நானும் தமிழ் புத்தாண்டாக சித்திரையை கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இது விக்கிபீடியா படிக்கிறவங்களுக்கு கூட தெரியும்னு தான் சொல்லணும். ஆனால் என்னுடைய அனுபவம் வீட்டிலிருந்து தொடங்குது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது என்னுடைய ஆச்சி காலையில் சூரியன் வந்துதா வரலையான்னு தெரிகிற ஒரு நேரம் ஒரு 4:30 இருக்கும், இருட்டிலேயே எங்களையெல்லாம் எழுப்புவாங்க. மொதல் வார்த்தை அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளா கண்ணை திறந்துடாதீங்க அப்படின்பாங்க. நாங்களும் கண்ணை மூடிட்டு ஆச்சியோட கையை பிடிச்சிட்டு வரிசையாக ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி அப்படியே அவங்கள சுற்றி சுற்றி நடந்துட்டுருப்போம். அவங்களும் இந்த அறையிலேருந்து அடுத்த அறைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ கண்ணை திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற குரலை கேட்டு நாங்களும் கண்ணை திறந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன விளக்கோட வெளிச்சத்தில் கண்ணாடி வழியாக எங்களை பார்க்க சொல்லுவாங்க. அங்கே ஒரு பெரிய தாம்பளம் நிறையா முக்கணி இருக்கும். அன்னைக்கு நம்மளோட வீட்டில் விளைஞ்ச காய்கறிகள், நாங்கள் போட போகிற புது ஆடை, படிப்புக்கு வந்து புத்தகம், இந்த வருஷம் வீடு செழிப்பாக இருக்கணுன்றதுக்காக அப்பாவோட காசு, நகை எல்லாம் வச்சுருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தீராத உணவு இருக்கணுன்றதுக்காக பாத்திரத்தில் நிரம்ப தழும்ப தண்ணி, அரிசி, பருப்பு, உப்புன்னு வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கண்ணாடி வழியாக அந்த விளக்கோட வெளிச்சத்தில் பார்க்கணும். பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒன்றொன்னா கேட்பாங்க, ஆச்சி இது இருந்ததா மேசை மேலே, பருப்பு இருந்ததா, புத்தகம் இருந்ததா, நீ பாத்தியா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆன் நாங்கள் தலையாட்டிகிட்டு இருந்ததுக்கப்புறம் சூடாக ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்குறவங்க தூங்கலாம், இல்லை காலையில் விழிப்பு வந்தவங்க போய் குளிச்சுட்டு நம்மளோட நாளை தொடங்கலாம். இப்படி தான் இருக்கும் என்னோட சின்ன வயசு சித்திரை திருநாள். இதுதான் எங்களோட வீட்டில் கொண்டாடுற தமிழ் புத்தாண்டு, கனி காண்றது. இதை நான் அமெரிக்காவில் இருந்தப்பவும் சரி, ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கப்புறமேலும் என்னோட நண்பர்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க அவங்க பிள்ளைகளோட வந்து இதை செய்யும் போது எனக்கு வந்து சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி. குழந்தைங்க அழுவாங்கன்னு நினச்சேன் காலையில் எழுப்பி விட்டா, இல்லை அவங்க வந்து விளக்கு வெளிச்சத்தில் இந்த கண்ணாடி வழியாக பார்க்குறது அவங்களுக்கு ரொம்பவே புது அனுபவமாக இருக்கவே அவங்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இதை பார்த்தாங்க, செஞ்சாங்க, அதை பற்றி நாள் ஃபுல்லாக பேசுனாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே இன்பமாக இருக்கும். இதை நீங்களும் இந்த வருஷம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த நினைவு தான் நான் சித்திரை திருநாள் புத்தாண்டாக கொண்டாடுறதுக்கான காரணம். இதே மாதிரி இந்த சித்திரை திருநாள் உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வமும் மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் பொங்கிறதுக்கான வருடமாக இருக்குன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். இனிய சித்திரை திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
நானும் சிறு வயதிலிருந்து இங்குள்ள எம்மவர்களில் பலரை போன்று சித்திரையைத்தான் தமிழர் புது வருடமாக கொண்டாடி வந்தேன். ஆனால் பின்பு வரலாற்று நூல்களையும் ஆய்வாளர்களின் கட்டுரைகளையும் தமிழ் மெய்யியலாளர்களின் கூற்றுக்களையும் நன்கு படித்து சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து தைதான் எமது தமிழர் புத்தாண்டு என்ற முடிவுக்கு வந்து அதை பல ஆண்டுகளாக பின்பற்றியும் வந்து கொண்டிருக்கின்றேன். பாவேந்தர் பாரதிதாசனின் கூற்றுப்படி நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரியர் கூட்டம் காட்டியதே அறிவுக்கு ஒவ்வாதா 60 ஆண்டுகள், தரணி ஆண்ட தமிழருக்கு தை சுரபம் முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று பாவேந்தர் பாரதிதாசன் கூறியிருக்கின்றார். அவர் தையே முதற்றிங்கள், தை முதல் ஆண்டு முதல் 10 அன்று 100 அன்று 100 அன்று 1000 ஆண்டாய் தமிழர் வாழ்வில் புத்த புத்தாண்டு, தை முதல் நாள் பொங்கல் நன்னாள் என்றும் கூறி வைத்துள்ளார். சித்திரை முதல் நாள் ஆண்டு பிறப்பென்பதும் பிறவ முதல் அச்சய வரையிலான 60 சுழலாண்டு முறையும் அறிவு கட்ட முறையாகும். இத்தனைக்கும் அது தமிழர்களிடையே தொன்று தொட்டு இருந்து வந்த வழக்கம் அல்ல. ஆரியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இடைக்காலத்திலே நம்மை இறுகி பற்றி கொண்ட எண்ணற்ற மூட நம்பிக்கைகளில் இதுவும் ஒன்று. இலங்கை நாட்காட்டிகளில் கூட ஏப்ரல் 14 தேதி இந்து சிங்கள புதுவருட பிறப்பு என்றுதான் குறிப்பிடப்படுகின்றது. இந்த குழப்பங்கள் பலவற்றையும் ஆய்வு செய்து நம் தமிழ் அறிஞர்கள் 1921 சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே கூடி ஒரு புதிய முடிவுக்கு வந்தார்கள். தமிழ் அறிஞர் மறைமலை அடிகள் தலைமையிலே அந்த கூட்டம் நடந்தது. திருவள்ளுவர் பெயரில் தொடராண்டு பின்பற்றுவது, அதையே தமிழ் ஆண்டு என கடைபிடிப்பது, திருவள்ளுவர் காலம் கிறிஸ்துக்கு முன் 31 தமிழ் புத்தாண்டு தொடக்கம் தை முதல் நாள் என்றும் முடிவு செய்யப்பட்டது. பின்னர் நவம்பர் 18, 1935 திருவள்ளுவர் கழகத்தினர் நடத்திய திருவிழாவுக்கு தலைமை வைத்த மறைமலை அடிகள் மீண்டும் இதை உறுதி செய்து அறிவித்தார். திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு கிறிஸ்தவ ஆண்டுடன் 31 கூட்டி கணக்கில் கொள்ள வேண்டும். ஆனால் அக்காலத்திலே ஓர் மிகச்சிறிய சிறுபான்மை இனத்தவர் மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தமையால் அவர்களின் கடும் எதிர்ப்பால் இந்த முடிவை ஒத்திவைக்க நேரிட்டது. அது இன்று வரை தமிழன் தன் புத்தாண்டை கொண்டாட முடியாமல் தொடர்கின்றது. இதை 1976 கலைஞரின் தமிழக அரசு நடைமுறையாக்கி அதனை தமிழக அரசு நாட்காட்டிகளிலேயும் இடம்பெற செய்தனர். தமிழக அரசு மீண்டும் 2/2/2009 தமிழ் தை பிறப்பை தமிழ் புத்தாண்டு என்றும் சட்டமாக்கியது. கோவில்களிலும் வழிபாடு நிகழ்த்த முடியும் என்றும் சட்டமும் இயற்றப்பட்டுள்ளது. தரணியாண்ட தமிழனுக்கு திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு. சித்திரை முதல் நாளில் தொடங்கும் ஆண்டுகளின் பெயர்கள் தமிழ் பெயர்களாக இல்லை என்பதும், அவரின் தோற்றம் பற்றிய கதை போற்றத்தக்கதாக இல்லை என்பதுடன் அருவறுக்கத்தக்கதாகவையும் உள்ளவை என்பதும் நோக்கத்தக்கவை. சரி, சித்திரை தான் தமிழர்களின் புத்தாண்டு என்கின்றது அவர்களின் வாதம். சரி, ஆரியத்தின் வழிக்கே வருவோம். தமிழர்கள் புத்தாண்டு கொண்டாட வேண்டும் என்றால் 60 ஆரிய மொழியின் பெயர்களை வைத்து அதனை தமிழன் ஏற்க வேண்டும் என்றால் என்ன காரணம்? சித்திரை புத்தாண்டை ஏற்கும் தமிழர்கள் சிந்தித்தால் போதும், ஆரியர்களினுடைய சூழ்ச்சி புரியும். இந்த வேளையிலே ஆரிய புத்தாண்டினை அமர்க்களமாக கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாருங்கள், சித்திரை புதுவருடத்தினை கொண்டாடுவோம். தமிழர்களின் புதுவருடமாக அல்ல, ஆரியர்களின் புத்தாண்டாக. சித்திரை அல்ல எமக்கு புத்தாண்டு, தை 1 தமிழர் புத்தாண்டு. 1000 ஆண்டுகால வரலாற்றை சில 100 ஆண்டுகால தன்மானம் இழந்த பழக்கம் மாற்றி விடுவதை தமிழ் உணர்வு கொண்ட தமிழர்கள் எவரும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆம் நண்பர்களே, தமிழ் புத்தாண்டு, பொங்கல் திருவிழா இரண்டும் தை முதல் நாளை. எமது முன்னோர்களின் வழக்கப்படி சித்திரை முதல் நாளை சித்திரை திருவிழாவாக கொண்டாடி மகிழ்வோம். அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
எங்க புலம்பெயர்ந்து 6 ஆகுது. அதற்கு முன்னால் என்னோட வீட்டில் எப்படி கொண்டாடுவோம்னா, முதல் நாளில் வீட்டு பூஜை இறையலை வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு புத்தாண்டு அன்னைக்கு அதிகாலையில் குளிச்சுட்டு வாசல்லாம் கோலம் போட்டு இனிப்பு, காரம், கசப்பு இந்த மாதிரி பலகாரம் எல்லாம் செஞ்சு பக்கத்தில் உள்ள நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் கொடுத்து அப்புறம் கோவிலுக்கு போய் வழிபட்டு வருவோம். ஆனால் இங்கே வேலை, பசங்க, பள்ளிக்கூடம் இந்த மாதிரியான காரணங்களால் நமக்கு அதிகாலையில் அதெல்லாம் எழுந்து பண்ண முடியறதில்ல. அதனால் நாங்கள் மாலை நேரத்தில் வாசலில் கோலம் போட்டு நம்ம பாரம்பரியமான உடைகளை அணிஞ்சு சாமிக்கு பலகாரங்களை படைச்சிட்டு கோவிலுக்கு செல்கிறத வழக்கமாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் நண்பர்களோட குடும்பங்களையும் அங்கே சந்தித்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி பலகாரங்களையும் பகிர்ந்துக்கிறோம். இதோட முக்கியத்துவம் எனக்கு அங்கே இருக்கும்போது இது ஏன் கொண்டாடுறோங்கிறது எனக்கு புரியலை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம்தான் அதோட முக்கியத்துவம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. நாம் இப்போ ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையில் மனநிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம். இது நமக்கு ஒரு மாதிரியான மன இறுக்கத்தை உருவாக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நாம் செய்கிற வேலைகள்லேயும் உணவு உண்பதுலேயும் இல்லை கோவிலுக்கு செல்லும் போதோ நண்பர்களை சந்திச்சுக்கும் போதோ நம்ம அறியாமலேயே நம்மளோட மனது வந்து அமைதியாகுது. அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் நிறையா பண்டிகைகள் திருவிழாக்கள்லாம் வரும், அதை கொண்டாடணும். ஆனால் அது இங்கே வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல. இந்த வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்தி நான் வந்து மற்றவங்களை சந்திச்சுக்கிறதுலேயோ இல்லை வந்து அவங்க கூட நேரம் கழிக்கிறதுலேயோ நான் இதை வந்து பயன்படுத்திக்கிறேன். ஏற்கனவே தமிழ் வருடங்களோட பெயர்களோ இப்போ உள்ள நம்ம யாருக்குமே அவ்வளோவா தெரியாது. என்னோட பிள்ளைகள் அதோட மாதங்களையாவது இல்லை தமிழோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் இதன் மூலமாக அவங்க சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சொல்லிக் கொடுக்கலாங்கிறத விட நம்ம அந்த நாளை தவறாமல் கொண்டாடினா அவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நம்புகிறேன் நான். இதில் ஒரு சிலர் இந்த நாள் தான் தமிழ் புத்தாண்டு, அந்த நாள் தான் தமிழ் புத்தாண்டு, இல்லை அப்படி ஒரு நாளே இல்லை அப்படிங்கிற அப்படி சொல்கிற விவாதங்களுக்குள்ளேயே நான் வரல. பண்டிகைகளும் திருவிழாக்களும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான், அதை விவாதமாக எடுத்துக்கிட்டு அது ஒரு கருத்தாக நம்ம எடுத்து நம்ம சொல்ல வேணாம் நான் நினைக்கிறேன்.
சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு என்பதை நான் ஆதரிக்கவில்லை. பழைய புராண நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு கதை இது. 60 வருடங்கள் ஹிந்து கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹிந்து கேலண்டரோட தொடக்கம் பார்த்தோம் அப்படின்னா சஷ்டியாப்தி சம்வர்த்தா அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து பாவிக்கிறாங்க. இது எப்படி தொடங்குது அப்படின்னா, இதற்கான ரெஃபரன்சஸ் வந்து நிறைய நூல்களில் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூல், 1899 வெளிவந்த நூல். அப்புறம் பழைய புராண நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஒரு நூல், அக்னி புராணம் அப்படிங்கிற நூல், இந்த நூல்களில் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதை. அப்புறம் இன்னொரு நூலும் இதை பற்றி ஒரு ஆங்கில நூலும் சொல்லுது, 1920களில் வெளிவந்த ஒரு ஆங்கில நூல், சவுத் இண்டியன் ஃபெஸ்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு நூல். நாரதர் வந்து ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட போய், நான் பிரம்மச்சாரியாகவே இருப்பது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் மட்டும் கோபியர்களோடு சேர்ந்து நீங்கள் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கிறீங்க, எனக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது அதுக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரு, என்னுடன் இல்லாமல் வீட்டில் தனியாக இருக்கும் ஒரு பெண்ணை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். நாரதர் வந்து அதுக்கு உடன்பட்டு அங்கே இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் போய் பார்த்துருக்கிறார். அந்த வீடுகள் எல்லாமே வந்து கிருஷ்ணன் இல்லாத பெண்களை வந்து அங்கே காண முடியல. அப்போ கிருஷ்ணன்ட்ட வந்து மறுபடியும் இவர் வந்து சொல்கிறாரு, எங்கே போனாலும் நீ தான் இருக்கிற, குடும்பம் நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னொன்னே அவர் வந்து சொல்கிறார், நீ வந்து பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல நீ குளிச்சுட்டு ஒரு இடம் வா அப்படிங்கிறாரு. குளிச்சுட்டு வரும்போது இந்த நாரதர் வந்து பெண்ணாக மாறிடுறார். அப்போ அங்கே நின்றுட்டு இருக்கிற ஒரு கொஞ்சம் வயசான ஒரு துறவி இவரை பார்த்து, நான் உன்னை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நாரதரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்குது, வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்படி 60 வருஷத்துக்கு ஒவ்வொரு குழந்தை பிறக்கிறதா அந்த கதையில் சொல்லப்படுது. நாரதருக்கு அழுத்து போகுது. இந்த மாதிரி பெண் வேடம் மாறி இருக்கக்கூடிய நாரதரோட பேர் நாரதி அப்படின்னு சொல்லி அந்த நூல்களில் குறிப்பிடப்படுது. இந்த நாரதி வந்து கடைசி 60 குழந்தை பெற்றுட்டு அப்புறம் இந்த அம்மா வந்து, ஐயோ எனக்கு போதும், இதுக்கு மேலே எனக்கு கஷ்டம் வேணாம், எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு இந்த கல்யாணம் ஆனவங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் தான் அவரோட கணவனாக இருக்கிறவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணராக மாறுறார். அப்போ தான் அவருக்கு தெரியுது நம்ம புருஷன் அவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தது வந்து ஸ்ரீகிருஷ்ணங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிறார். அப்போ தான் அந்த ஸ்ரீகிருஷ்ணர் வந்து நாரதர்கிட்ட சொல்கிறார், இந்த 60 குழந்தைகளும் நீ கஷ்டப்பட வேண்டாம், அவங்க வந்து இந்த உலகத்தை ஆள்வாங்க ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசி வழங்கி அவர் போனது மாதிரி இந்த கதை வந்து முடியுது. இந்த கதையில் வர அந்த 60 ஆண்டு அல்லது 60 குழந்தைகள் இருக்காங்கள, ஒவ்வொரு ஆண்டுக்கும் இருக்கக்கூடிய பேர் வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லக்கூடிய வருஷம் சித்திரை மாதம் வரக்கூடிய நாட்களை குறிக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்பி தொடங்கிறத விட நம்மளுடைய முன்னோர்கள் நம்பினாங்க இல்லையா, தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நம்பினாங்க. தை மாதங்கிறது வந்து ரொம்ப பெட்டராக அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஏன்னா உழவர்களோட தை திருநாள் வந்து அங்கே தொடங்குது. அந்த மாதிரியான ஒரு நாள் வந்து எவ்வளவோ சிறந்தது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஏன்னா அது வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை, ஒரு சமத்துவத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுது. அது வந்து எந்த விதமான ஒரு மத சார்பு இல்லாமல் இருக்குது, எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான ஒரு நாளாக வந்து தை திருநாள் இருக்குது. அதனால் நான் அதை வந்து ஆதரிக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ் புத்தாண்டை வந்து சித்திரையிலேருந்து நம்ம தைக்கு மாற்றுறது வந்து ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.